ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு நாரத பக்தி சூத்திரம். இதில் மொத்தம் வந்து 5 அதிகாரங்கள் இருக்கு. கடந்த வகுப்புகள் மூலமாக நம்ம 2 அதிகாரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம், 2 அத்தியாயங்களை பார்த்து முடிச்சிட்டோம். அதில் ஒவ்வொரு அத்தியாயமும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் அத்தியாயம் வந்து பக்தினா என்ன அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, அந்த பக்தி ஏன் உயர்ந்தது, பக்தியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 3வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். திருதியோ அத்தியாயா, 3வது அத்தியாயம், 3வது அதிகாரம். இப்போ இது வந்து என்ன சொல்ல வருது, இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி சாதனானி, பக்திக்கான சாதனைகள், பக்திக்கான வழிகள் அப்படிங்கிறது தான் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அதாவது பக்தியை அடைவதற்கான வழிகள். இப்போ நாரத மகரிஷி வந்து இந்த பாதையில் ஒன் பை ஒன்னா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை இங்கே செய்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடைமுறை உபதேசம். அதாவது நம்ம பக்தியோட எப்படி வாழ்றது, பக்தியை அடைவதற்கான வழி என்ன, அந்த பக்தினா என்ன, அன்பு பிரேமை, அந்த அன்போடு நம்ம எப்படி வாழ்வது, அது ஒரு நடைமுறையில் நாம் அனுபவமாக அடையணும் இல்லையா, அதை இப்போ நமக்கு காட்டி கொடுப்பார். அப்போ அதை எப்படி அடையிறதுங்கிற நேரடி வழிமுறைகள் எல்லாம் இதில் சொல்லி கொடுப்பார். இப்போ இந்த பகுதியில், இந்த 3வது அத்தியாயத்தில் மன தூய்மை பற்றி பேசுவார் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த மன தூய்மை ஏற்படுவதற்கு யாரிடத்திலே நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும், சங்கம் இருக்க வேண்டும், ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது இல்லையா, யாரோட யார் இணைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சங்கமம், சங்கம் இருக்க வேண்டும். அப்புறம் எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும், ஏன்னா நம்ம இதெல்லாம் தவிர்க்க தவறிட்டோம்னா அதெல்லாம் தடையாக மாறும், அதனால் அந்த தடைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அப்புறம் எதெல்லாம் நமக்கு வந்து அந்த அன்பை வளர்க்கும், அந்த பக்தியை வளர்க்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி பேசுவார். இப்போ இந்த 3வது அத்தியாயத்தில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு பக்தி வேண்டுமா அல்லது பக்தியே வாழ்க்கையாக மாற வேண்டுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, பக்தி தான் நம்ம வாழ்க்கையாக மாறணும், ஏன்னா நம்ம எதுவும் அடையிறது இல்லை, அந்த பக்தி தன்மையில் தான் நம்ம எப்போவும் இருக்கிறோம். அந்த பக்தினா உண்மையான அன்பு, தூய பிரேமை என்று பார்த்தோம். அப்போ அந்த நிலையில் நம்ம எப்பவும் இருக்கணும் இல்லையா, அதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், நம்முடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளணும். அப்போ இதற்கு தான் சாதனை தேவை. அப்போ இங்கே தான் சாதனை ஆரம்பம். அப்போ இந்த அதிகாரம், இந்த 3வது அதிகாரம், இந்த 3வது அத்தியாயம் என்ன சாதனைகள், அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகுது. நாம் எப்படி மாற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இங்கே பக்தின்னா அந்த தூய அன்பு பிரேமை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான மனசு வேணும் இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம அன்பு செய்கிறதுங்கிறது எதன் அடிப்படையில் செய்ய முடியும், அன்பு செய்கிறதுக்கு நம்ம இடத்துல எது கருவி அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். நீங்கள் அன்பு செய்வதற்கான உண்மையான கருவி உங்களுடைய உள்ளம் தான், அந்த உள்ளத்தில் தான் அன்பு மலரும். ஆனால் அந்த உள்ளம்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைண்டினுடைய அப்டேட்டடு தான், மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமத்தில் மேல்நிலை அடையணும். அந்த மனம் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடையணுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்முடைய அத்வைத பாடங்கள்லையும் உபநிஷத்தங்கள்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது சனாதன தர்ம ரிஷிகள் சொல்வது போல, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் அப்படிங்கிற பரிணாமம். இப்போ மனம் வந்து புத்தி சக்தியை கொண்டு நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ எது நித்தியமாக இருக்குது, எதெல்லாம் அனித்தியமாக இருக்குது அப்படிங்கிற விவரம் நமக்கு புரியணும் இல்லையா. அதனால் பக்தியினுடைய அடுத்த உயர்தலம் வந்து புத்தி சக்தி. அப்போ மனசு வந்து புத்திக்கு போகணும், மனம் புத்தி, அதுக்கப்புறம் சித்தம், அப்புறம் அகங்காரம். ஏன்னா அந்த அகங்காரம்ங்கிற நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சு தானே நம்ம உண்மை நிலையை உணர முடியும். அகங்காரம்னா அகம்னா நான், என்னுடைய நிலை என்னங்கிறத நம்ம உணரணும், நான் யார் அப்படிங்கிற நம்முடைய நிலைப்பாட்டை உணரணும். ஆனால் நம்முடைய அகங்காரம் வந்து நானுங்கிற அந்த ஈகோ எந்த அடிப்படையில் இருக்குன்னா நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்லையும் மைண்டு பாடியில் மாட்டிக்கிட்டு நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இன்ன படிப்பு படித்தவன், அல்லது இந்த ஜாதிக்காரன், இப்படி தான் நமக்கு வந்து அகங்காரம் இருக்கு. ஆனால் இங்கே சாஸ்திரம் அந்த அகங்காரத்தை சொல்லலை, அந்த உண்மையான நானை கண்டுபிடிச்சு அந்த நிலைக்கு போகிறத சொல்லுது. அப்போ இங்கே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த ரியலாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்கே தான் உள்ளம் வெளிப்பட ஆரம்பிக்கும், உண்மையான அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி தான் இங்கே பக்தியினுடைய சாதனைகள் வருகிறது. அப்போ இந்த பக்தி என்பது ஏதோ நம்ம வெளியிருந்து பெற்றுக்கொள்வது கிடையாது, அது நம்முடைய மனதில் நிகழ்கின்ற மாற்றம்தான், அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதல் சூத்திரமே வந்து நாரதர் சொல்றது வந்து பக்திக்கான சாதனைகள் செய்யணும்னா அதில் ஆச்சாரியர்களுடைய மரபு வந்து ரொம்ப அவசியம் என்பதை முன்வைக்கிறார். ஆசிரியர்கள் இல்லாமல் ஒரு சாதகன் சாதனை செய்ய முடியாது. இப்போ இங்கே ஆச்சாரியருடைய தன்மை என்னங்கிறதெல்லாம் முதல் சூத்திரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரம், தஸ்யா சாதனானி காயந்தியாச்சாரியா. காயந்தியாச்சாரியானா காயந்தி அப்படின்னா பாடுகிறார். யாரு? ஆச்சாரியர். எதை பற்றி? பக்தியின் சாதனையை பற்றி பாடுகிறார். அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் என்ன, முதல் ஸ்லோகமே முதல் சூத்திரமே நமக்கு என்ன பொருள் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூய பிரேமை, அந்த தூய அன்புக்கு சாதனைகளை ஆச்சாரியர்கள் செயல்களாக எடுத்து பாடுகிறார்கள், புகழ்ந்து கூறுகின்றார்கள் அப்படிங்கிறது இந்த முதல் சூத்திரத்தினுடைய பொருள். அப்போ இந்த சூத்திரம் வந்து ஒரு முக்கியமான அடிப்படை உண்மையை நமக்கு நிலைநாட்டுவதா பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதனை அப்படின்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து தலைகளாக நில்லுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாதனையை சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் தலைகளாக நிற்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்போ இது மாதிரி நான் வந்து தலைகளாக நின்னா தான் உங்களுக்கு அடுத்தது இப்படி ஒரு முன்னேற்றம் வரப்போகுது, அப்படி ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுன்னு ஏதோ ஒன்று புருடா விட்டு உங்களை எல்லாம் தலைகளாக நிற்க வச்சு நான் மனசுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறதெல்லாம் இங்கே சாதனை. உண்மையான சாதனை என்பது பரம்பரை வழி, பாரம்பரியமா வாழையடி வாழையா குரு சிஷ்ய பரம்பரையில இப்படித்தான் ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த முறையில் வர வேண்டும் என்று இங்க சொல்றாரு. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து எல்லாரும் ஆளாளுக்கு குரு ஆயிடுறாங்களா, இப்ப குருவுக்கு பஞ்சமே இல்லை, சிஷியர்கள் தான் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. நான் ஏகப்பட்ட பேர் குரு ஆயிட்டாங்க. அப்ப அதனால எல்லாரும் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து மக்கள் கிட்ட புருடா விட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள், அவரவருக்கு தெரிஞ்ச கருத்துக்கள், புது புதுமான கருத்துக்கள், மக்களும் அதை நம்புறாங்கல்ல. அப்படித்தானே நிறைய கூட்டம் ஒவ்வொரு சாமியாரை தேடி போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு பயிற்சிகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. சாதனை என்பது ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பு கிடையாது, அது வந்து சம்பிரதாயம் முறைப்படி பரம்பரை பரம்பரையாக குரு சிஷ்ய பரம்பரையில வாழையடி வாழையாக கற்றுக் கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் என்று இங்க சொல்றார். அப்ப இப்படி கற்றுக் கொடுக்கின்ற பரம்பரை வழி இருக்கு இல்லையா சாதனை, அந்த வாழையடி வாழையா வம்ச வழியில வருகின்ற குரு சிஷ்ய பரம்பரை இருக்கு இல்லையா, அது ஏன் ஆச்சாரியர்களுடைய வழியில வருது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் பார்க்கணும் இல்லையா. அப்ப ஏன் ஆச்சாரியர்கள் வந்து சிஷியர்கள் சொல்லி கொடுத்து அந்த சிஷியரும் ஒரு காலத்துல ஆச்சாரியரா மாறி அவர் மூலமா இன்னொரு சிஷியன் உருவாகிறான், இப்படியே வாழையடி வாழையா இந்த குரு சிஷ்ய பரம்பரை வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ ஏன் ஆச்சாரியர்கள் வருகிறார்கள் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் வந்து அனுபவம் பெற்றவர்கள், ஏற்கனவே அதை பற்றிய வாழ்ந்து பார்த்த வழி தெரிந்தவர்கள், அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்கிறார்கள், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரித்தானவைகள் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே வந்து பாலையடி வாழையா வம்ச வழியில குரு சிஷ்ய பரம்பரையில வந்தால் அது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய பாதை. அதாவது எப்பயுமே ஒரு குருகள் வந்து எப்படி வராங்க, அவங்களுடைய ஆச்சாரியர் யாருன்னா நம்ம பார்க்கணும். யாரை வேணா குருவா ஏத்துக்க கூடாது இல்ல, யார் வேணா குரு ஆயிடுறாங்க இன்னைக்கு, ஆனா அந்த குருக்கு உண்டான அவருடைய குரு யாரு, அவருடைய குரு யாரு அப்படின்னு பரம்பரை பார்க்கணும். அப்படி பரம்பரை பார்த்தா அவங்க எதை பத்தி பேசுறாங்க, என்ன சொல்லித்தராங்க, அப்ப அவர் வழியில இவர் வராரா, அப்ப அவர் இப்படிதானே சொல்லியிருக்காரு, அப்ப அவரு தானே இவரு சொல்லுவார் அப்படின்னு நமக்கு புரியும். இப்ப ஒரு குரு ஒரு சிஷ்யன் அப்படி இருக்கிறான்னா, நீ எந்த குரு வழியில வரேன்னு நம்ம அந்த சிஷ்யங்கிட்ட கேட்டா, நான் இந்த குரு வழியில வரேன்னு அவன் சொன்னான்னா, அந்த குரு எந்த வழியில உனக்கு சொல்லி கொடுத்தாரா, அத்வைத சொல்லி கொடுத்தாரா, துவைதத்தை சொல்லி கொடுத்தாரான்னு கேட்போம். அப்ப ஒரு அத்வைதத்தை தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அப்ப இவர் அத்வைத வழியில வருகின்ற ஆச்சாரியர் அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப இந்த பரம்பரை, அதாவது குரு சிஷ்ய பரம்பரையில எந்த வழியில வராங்க, நாம என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து அத்வைதமா அத்வைதமா அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் வேணும். இப்ப நமக்கு அத்வைதம் தெரிஞ்சுக்கணும்னா அத்வைத குருமார்களை நாடணும், துவைதம் தான் வேணும்னா துவைத குருமார்களை நாடலாம். ஏன்னா இரண்டு குருமார்களும் இருக்கிறாங்க. இவங்களை தவிர தனித்தனியான நிறைய குருமார்கள் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், ஒரு புதுசா ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருவாங்க, அதை ட்ரையல் பார்ப்பாங்க, அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் சாதகம் தான் அனுபவிக்கணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, விட்டு பார்ப்போம், சக்சஸ் ஆனா ஆகட்டும், எல்லாரும் என்ன போட்டுருட்டோம், இல்லைன்னா இது கஷ்டமா இருக்கு, நாலு பேர் ஓட போறோம், அவ்வளவுதானே, ஒரு பயிற்சியை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி புருடா விடுறது, எக்ஸ்ட்ரா பயிற்சியில் கொடுக்கறது, அதுல புதுசு புதுசா ஏதோ பண்ணி பாக்குறது, அதனால உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு அப்ப அந்த பயிற்சி வேண்டாம் அப்படின்னு நைசா நழுவிடுறது. இப்படிதான் ஒரு தனிப்பட்ட பல குருமார்கள் வந்து இப்படி புது புது பயிற்சிகளை காசு பண்றதுக்காக சமுதாயத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் இங்க எந்த பயிற்சியும் சாதனைகளும் பத்தி இங்க சாஸ்திரம் பேசல. இங்க பரம்பரை பரம்பரையாக வருகின்ற குருமார்கள் காட்டி கொடுக்குற வழிதான் உண்மையான வழி. அது வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு பாத், டெஸ்டட் பாத், நிரூபிக்கப்பட்ட பாதை. அதுல ஒரு தெளிவு இருக்கு. அதுல என்ன தெளிவுன்னா, அவங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இது இப்படிதான் இப்படிதான் நாங்க வந்திருக்கிறோம், நாங்க அடைந்தது இது அப்படின்னு தங்களுடைய நிலைப்பாட்டை நிரூபிச்சு காட்டுறாங்க இல்லையா, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அதனாலதான் நம்ம படிக்கிற புத்தகங்கள் கூட எந்த அடிப்படையில படிக்கணும், திருவள்ளுவருடைய திருக்குறள் படிக்கணும், திருமூலருடைய திருமந்திரம் படிக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி நம்ம படிக்கிறது இல்லை, ஓஷோ அவரு இவருன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ கண்ட புக்ஸ் எல்லாம், கண்ட எழுத்தாளர்கள் எழுதின புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ஆனா அதெல்லாம் என்னன்னா, நமக்கு அவங்கவுங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஷேர் பண்றதுல சில குழப்பங்கள் வரும். ஆனா இவங்கெல்லாம் வந்து பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையா ஒரு வழிமுறையில வந்து வாழ்ந்து பார்த்தவங்க, வாழ்ந்து காட்டியவங்க, அவங்க வாழ்க்கையில எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லாம அவங்க சாதிச்சிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப அவங்க என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியர் பிக்சர், கிளியர் பாத், இதுதான் சரி, இதுக்கு மேல நீ வழியே கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படையா உடைச்சு சொல்லிடுவாங்க. யாரும் எதுலையும் போய் மாட்ட வைக்க மாட்டாங்க, ஒரு மயக்க நிலையை உருவாக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட ஒரு தெளிவு இருக்கு அந்த டீச்சிங் மெத்தடாலஜியில, இதுதான் கிளியர் பிக்சர், இப்படிதான் இது சப்ஜெக்ட், இது உனக்கு விருப்பம்னா வா, விருப்பம் இல்லைன்னா உனக்கு எது பிடிக்குதோ அதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிடுவாங்க. சும்மா சாதகனை எப்படியோ அவனை மனம் மயக்கி பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஏதோ காசு பண்ணணும், அவனை வந்து ஏமாத்தணும் அப்படின்னு புது புது நுட்பங்களை எல்லாம் புகுத்தி அப்படி ஏமாத்துற குருமார்கள் பாரம்பரியமா வர்றவங்க கிடையாது, பரம்பரை பரம்பரையா வர்றவங்க கிடையாது. தனிப்பட்ட கண்டுபிடிப்புகள் செய்கின்ற குருமார்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், வர்றவங்களை குழப்புவாங்க, அவங்களிடத்துல ஈகோ இருக்கும், இந்த வேறுபாடுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து காயந்தி அவர்கள் பாடுகிறார்கள், ஆச்சாரியர்கள் பாடுகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் வார்த்தைகளே வந்து வேதம் தான், வேதமே வந்து பாடல் முறையில தான் இருந்தது, சாமகானமே வந்து பாடல் தான். அப்ப என்ன, அவர்கள் அனுபவத்திலிருந்து பேசுகிறார்கள், அதனால் அவர்கள் வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் இருக்கிறது, அதற்கு உபதேசம் என்று பெயர். அப்படிதான் இங்க சாஸ்திரம் பார்க்குது. அப்ப இங்க நாம பார்க்குற இந்த பக்தி சாஸ்திரம் இருக்கு இல்லையா, நாரதர் எழுதிய பக்தி சூத்திரம், அப்ப இது வந்து இப்ப நிறைய நம்ம வேதத்தினுடைய ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கறதுல, இப்ப இதெல்லாம் பிரகரண கிரந்தங்கள், அதாவது ஒவ்வொரு பரம்பரையில ஒவ்வொரு ரிஷி வரும்போது அவருடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ரிஷி வருவார், அவர் பழைய ரிஷி சொன்னதை எடுத்து இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து புரிய வைப்பார். அப்படிதான் அந்த மாதிரி வரக்கூடிய கிரந்தங்களுக்கெல்லாம் பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னு சாஸ்திரம் பேர் வச்சிருக்கு. அப்போ அதில் இங்கே நாரத பக்தி சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பை பற்றி பேசுது இல்லையா. அப்ப அந்த அன்பை பத்தி பேசுற இந்த விஷயம் வந்து அந்த புத்தகத்திலிருந்து புரிஞ்சுக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல, நாரதர் சொல்றது பக்திங்கிறது உள்ளத்திலிருந்து மலர்வதுங்கிறாரு. நாரதர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு புக்கு பக்தி சூத்திரம்னு ஒரு புக்கு எழுதுவேன், நீங்க எல்லாம் இந்த புக்கை படிச்சுட்டீங்கன்னா நீங்க எல்லாம் பக்தி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதல. அவர் வந்து பிரகரண கிரந்தமா இந்த புத்தகத்தை உபதேசமா கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த புக்கை படிச்சு பக்தி வராதப்பா, உன்னுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டியதுதான் பக்தி, உன்னுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டியதுதான் அன்பு. ஆகவே அது உன்னிடத்தில் மலரணும், அதற்கான வழிகளை இங்கு ஆச்சாரியர்கள் காட்டி கொடுப்பார்கள் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு இந்த முதல் சூத்திரத்துல. அதுதான் சாதனை. சாதனைனா நீங்க எப்படிங்க, நான் அன்பு செலுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா, தலையெல்லாம் நிக்கணுமா, இல்ல மூக்க பிடிச்சுக்கிட்டு ஏதாவது மூச்சு பயிற்சி பண்ணணுமா, இல்ல ஏதாவது மந்திரங்களை உபாசனை பண்ணணுமா, அப்படி இப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒரே சாதனை என்னன்னா, சரியான குருவை நாடணும், அந்த குரு சரியான வழியை காட்டி கொடுப்பார், அந்த ஆச்சாரியர் சரியான வழியை காட்டி கொடுப்பார், அவர் சுட்டி காட்டுகின்ற வழியை நம்ம பின்பற்ற வேண்டும். அது மரபு வழி, அது குரு சிஷ்ய பரம்பரை. அதையே நாம் பின்பற்றினால் போதும், நாம் அடைய வேண்டிய இலக்கை தானாகவே அடைந்துவிடும். அதுதான் இங்க இந்த சூத்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த சூத்திரம் என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்குது அப்படின்னா, யார் ஒருவரும் ஒரு தனிப்பட்ட வழியை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே கூறப்பட்ட பண்டைய ரிஷிகளின் பாரம்பரிய வழியில் தான் நாம் வாழ வேண்டும், அந்த பாதையைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை தவிர தனிப்பட்ட ஒரு வழிமுறையை உருவாக்க கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகா இந்த சூத்திரம் வந்து ஹைலைட் பண்ணுது. அப்ப இந்த மாதிரி விஷயத்த நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா, அவங்கவங்க ஏதாவது ஓனா ஏதாவது ஒன்று விடுவாங்க அவங்களுக்கு. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இதுதான் இதுதான் சரியான வழி, அவனுங்கெல்லாம் வளர்கிட்டு இருக்கானுங்க, நீங்க வந்து பழைய விஷயமெல்லாம் எடுத்துக்காதீங்க, இப்போ நான் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன், இதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறான்னா, நம்ம மைண்ட் அதில் போய் மாட்டிக்கிச்சின்னு வச்சுக்கிங்களேன், போச்சு, நம்ம வந்த வேலையை முடிக்க முடியாது, மைண்டு வந்து கெட்டு போகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தானே சொல்கிறாங்க, பழைய காலத்துலலாம் இந்த வேதாந்திகளுக்கு வேறு வேலை இல்லை, வெட்டி வேலை அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படி இப்படின்னு இவங்களாக ஒரு புது மெத்தடாலஜியை உருவாக்குவாங்க, இவங்களாக ஒரு புது டெக்னிக்கை உருவாக்கி இதுதான் வழி அதுதான் வழின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் சரியான சாதனை, இதை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட வழியை உருவாக்கி சாதகர்களை குழப்புவார்கள். அதை தான் சாதனைகள் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த தனிப்பட்ட ஒரு வழியை உருவாக்க கூடாது அப்படின்னு இந்த சூத்திரம் மறுப்பதாகவும் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு தனிப்பட்ட வழியை ஒருவர் உருவாக்கினால் அது மனதை உருவாக்குகின்ற பாதை, அதாவது மனசு வந்து அப்டேட் ஆகிற விஷயத்து தானே அந்த விஷயம் செய்ய போகுது. ஆனால் அவ்வாறு மனதை உருவாக்குகின்ற பாதையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா நம்ம மைண்ட் அப்படி தானே, நீங்கள் எதை சொன்னாலும் அது கேட்கும் மனசு. ஆனால் அந்த மனசுக்கு நீங்கள் சரியானதை சொல்லாமல் கெட்டதை சொல்லிட்டீங்கனாலும் அதையும் கேட்டு எடுத்துக்கும், அப்போ அது என்னவா மாறிடும், கெட்ட விஷயத்தை நடைமுறைப்படுத்தி. அப்போ நம்ம வந்து கடவுள் கல்லில் கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உடனே என்ன சொல்லுவான்னா, அப்போ கல்லில் கடவுள் இல்லை, இனிமேல் நம்ம எதையும் கல்லெல்லாம் வணங்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு சாதாரணமாக வந்துடுவோம். ஆனால் ஏன் கல்லில் கடவுள் இல்லை அப்படின்னு அதை சொல்கிறத ஒரு சரியான ஆச்சாரியர் வழியாக கேட்டிங்கன்னா அதை புரிய வைப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக கல்லில் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ கல்லை வணங்கக்கூடாது, கடவுளுங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் போகிறவங்க தானே, அப்படி தனிப்பட்ட வழியில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ இதுதான் மனம் உருவாகுகின்ற பாதை. அப்ப மனம் வந்து அப்டேட் ஆகும்போது புத்தியில வந்து கெட்டு போகும், புத்தி கெட்டு போறதுன்னு சொல்றோம் இல்லையா, நல்லா தான் இருந்தான் ஆனா புத்தி கெட்டு போச்சு பாருங்க, இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த புத்தி கெட்டு போறது நம்ம உள்வாங்கக்கூடிய விஷயங்கள்னால, சரியானவற்றை உள்வாங்கினா நல்ல புத்தியா மாறும், கெட்டவற்றை உள்வாங்கினா கெட்ட புத்தியா மாறும். அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில தரத்தை உருவாக்குது, அவன் வாழ்ற வாழ்க்கையில நன்மை தீமைகளை உருவாக்குது, அவனை நல்லவனா கெட்டவனா சமுதாயத்துல மாற்றி காட்டுது. அப்ப இங்க மனம் உருவாக்குகின்ற பாதை என்பதினால் அதை தனிப்பட்ட வழியில் உருவாக்க முயற்சி செய்தால் அதனால் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே சரியானது நம்முடைய பண்டைய ஆச்சாரியர்கள் வழிகாட்டுதல் மட்டுமே அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்றார் பாத்தீங்களா. இதுதான் உண்மையான வழி. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து பாடங்களை படிக்கும்போது இது மாதிரி உயரிய விஷயங்களை படிக்கும்போது நம்முடைய முன்னோர்கள் கருத்தை தான் முன்னிறுத்திக்கணும். ஏன்னா நம்ம வந்து திருக்குறள் என்ன சொல்லுது, திருமந்திரம் என்ன சொல்லுது, ஔவையாருடைய ஆத்திச்சூடி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரியான ஆன்சர் நமக்கு கிடைக்கணும், நமக்கும் அதில் கிளியர் பிக்சர் கிடைச்சி நம்ம கரெக்டாக போவோம். இப்போ புது புது எழுத்தாளர்கள் எழுதுகிற புத்தகங்கள் தான் இன்றைக்கி வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்றைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் பழைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, பழைய பண்டைய ரிஷிகளுடைய புத்தகங்கள்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு. நீ ஏன்னா அதெல்லாம் யூஸ்லெஸ்ங்க, அவன் என்னமோ அந்த காலத்துல அந்த மாதிரி உலவி வச்சிருக்கான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாருன்னா அது இன்னைக்கு என்னங்க அதுக்கு வேலை? அதெல்லாம் தூக்கி மூலையில போடுங்க. பாருங்க, நான் புதுக்குறள் சொல்றேன், நீங்க ஏன் திருக்குறளை போய் பிடிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம், புதுக்குறள் கண்டுபிடிங்க அப்படின்னு இவன் புதுசா ஒரு புருடா விடுவான். அதை வந்து ஒரு புத்தகமா மாத்தி சமுதாயத்துல கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, மனம் கெட்டு போய் சமுதாயம் சீர்கேடு அடையும். அப்ப சமுதாயம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், அதை சொல்றாரு. ஆகவே இங்கு பண்டைய ஆச்சாரியர்கள் வழி மட்டும்தான் சரியானது, ஆகவே நீங்கள் உங்கள் சொந்த வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. யாராவது ஒரு ஆச்சாரியர் அப்படி சொந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், அதை அவர் உறுதி செய்கிறார் என்றால், அவர் மனதை மாற்றம் செய்கிறார், அந்த மனதின் மாற்றம் அவருக்கு தகுந்த மாதிரி மாறிடும், அதை ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவருக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அப்ப நீங்க அந்த ஆச்சாரிய கிட்ட படிச்சீங்கன்னா உங்களுக்கு அவர் சொல்றதுதான் சரிங்கிற மாதிரி புரியும், அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி போவீங்க, அப்புறம் அதுதான் உண்மைங்கிற மாதிரி நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப உங்க மைண்டை வந்து அப்படியே இது பண்றாங்க இல்லையா, பிரெயின் வாஷ்னு சொல்லுவோம், பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கிறோம் இல்லையா. தீவிரவாதிகள் எல்லாம் அப்படித்தானே பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்ப ஒருத்தனை வந்து நாட்டுல குண்டு வச்சு கொல்லணும் அப்படின்னா மனித வெடிகுண்டா மாத்துறது எப்படி? அதுக்கு தகுந்த ஆசிரியர்கிட்ட அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சுட்டா அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவான்னா, பாரு இப்ப நம்முடைய ஜாதியை வந்து நம்ம காப்பாத்தி ஆகணும், இது வந்து அழிக்க பாக்குறாங்க, நம்முடைய இனத்தை அழிக்க பாக்குறாங்க, ஆகவே நம்ம இனத்துக்காக நீ உயிரை விட கூட தயாராகணும், இல்லைன்னா நம்ம இனம் அழிஞ்சு போயிடும், ஆகவே நீ வந்து மனித வெடிகுண்டா மாறி நம்ம இனத்தை எதிர்க்கிறவனை கொண்டுடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி டியூன் பண்ணி அவனை தயார் பண்ணுவான் இல்லையா. அப்ப அவன் அதை கேட்டு 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 அவனுக்குள்ள ஒரு உத்வேகம் அதிகமாகி அவன் மனித வெடிகுண்டா மாறி, அப்ப இந்த மாதிரி மதவெறியா மாறி கடைசியில என்ன பண்ணுவான், அவன் ஜாதி சம்பந்தப்பட்ட எதிர்க்கிறவங்களை கொலை பண்ணிடுவான், போய் மனித வெடிகுண்டா மாதிரி கொண்டுடுவான். அப்ப இதெல்லாம் என்ன, இப்படிதான் ஒருத்தருக்கு தவறான கைடன்ஸை கொடுத்து வழி நடத்துறது. அப்ப இது மாதிரிதான் ஆன்மீகத்திலையும் நிறைய பேர் இருக்காங்க, அதை ஆன்மீகம் நம்பி நம்ம போயிடக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கடைபிடிக்காதீர்கள். ஏன்னா இது மனம் என்பதனால, மனதினுடைய அப்டேஷன் ரொம்ப முக்கியம் என்பதனால, நம்முடைய பண்டைய ரிஷிகளினுடைய சாஸ்திரம் தான் சரியான வழியில நம்மளை கொண்டு போகும். ஆகவே பழைய பிரகரண கிரந்தங்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள், அதுதான் உண்மையான பொக்கிசங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம். மற்றதெல்லாம் செல்வம் இல்லை. அதாவது கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. திருக்குறள் கேடில் விழுச்செல்வம், நீங்க வேற என்ன செல்வம் விட்டுச்சிருந்தாலும் அது கேடில் கேடு கெடு கொடுத்துரும். கேடில் விழுச்செல்வம்னா கேடா போயிடும். நீங்க என்ன செல்வம் வேணா, தங்கம் வச்சிருக்கலாம், வைரம் வச்சிருக்கலாம், எவ்வளவு உங்களுக்கு விலை மதிப்பற்ற செல்வத்தை நீங்க வச்சிருந்தாலும் அது கேடு பண்ணும், கேடில் விழுச்செல்வம். ஆனால் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. ஆனால் இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியை ஒருவன் கற்றுக்கொண்டால் அதை விட சிறந்த செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்றார். அப்ப நம்ம அதைத்தான் இங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, நாம இந்த சூத்திரத்தை தவறாக புரிந்து கொண்டு நம்ம சுயமாகவே யோசிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா சிலர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்லோகம், இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு மீண்டும் ஒரு டைம் படிக்கிறேன். தஸ்யா சாதனானி காயந்தி ஆச்சாரியா, அதாவது அந்த பராபக்திக்கான சாதனை வழியை ஆச்சாரியர்கள் முன்னிறுத்துகிறார்கள், ஆச்சாரியர்கள் புகழ்ந்து கூறுகிறார்கள், ஆச்சாரியர்கள் பாடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த சாதனை வந்து என்ன, ஆசிரியர் தான் சொல்லி கொடுக்கணுமா, நானே கத்துக்க கூடாதா அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப இவர் சொல்லிதான் நான் கேட்கணுமா, நானே சுயமா யோசிக்க கூடாதா, இவருக்கு தகுந்த மாதிரி என்ன வந்து உபதேசத்தை உள்வாங்க வச்சு கட்டாயப்படுத்துறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மைண்ட்ல எழுந்திருக்கும். அப்படி சுயமாக யோசிக்க கூடாதா அப்படின்னா அப்படி அவர் சொல்லல. ஆச்சாரியர் வழியில நீ வந்துடணும், அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கைய அனுபவமா மாத்திக்கணும், அதுதான் சரியான புரிதல். அப்ப இந்த பக்திக்கான சாதனைகள் மரபு வழியில் உள்ளது, ஆச்சாரியர்கள் அதை காட்டி கொடுக்கின்றார்கள், அவர்களை பின்பற்றுவது மட்டும்தான் பாதுகாப்பானது என்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து வாழையடி வாழை வம்சாவளியில பாரம்பரியமாக சொல்லப்பட்ட குரு சிஷ்ய பரம்பரையில வருகின்ற பாடங்களை தான் நம்ம படிக்கணும். புதுசு புதுசா வந்து யாரோ புது புது நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு அதை எடுத்து படிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க, பாதை மாதிரி போயிடுவீங்க. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆச்சாரியர் வழியை பின்பற்ற வேண்டும். பக்தி வழி என்றால் உண்மையான அன்பு, அந்த உண்மையான அன்பை ஒரு உயரிய பரம்பரையில் வந்த ஆச்சாரியர் காட்டி கொடுப்பார், அது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார். அப்ப அதுதான் சரியான வழி, அது மரபு வழி, பாரம்பரிய வழி. வாழையடி வாழையாக வருகின்ற வம்ச வழி. அந்த வழியில் தான் நாம் சாதனைகளை தொடர வேண்டும் என்று இந்த முதல் சூத்திரத்திலே பார்க்கிறோம். அடுத்தது மூன்றாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது சூத்திரம், தத்து விசய தியாகாத் சங்க தியாகாச்ச. தத் விசய தியாகாத் சங்க தியாகாச்ச அப்படின்னா, தத்துனா அந்த அந்த பராபக்தியை விஷயங்களை துறப்பதாலும் பற்றுக்களை துறப்பதாலும் உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப உண்மையா அந்த அன்பு, அந்த பராபக்தி என்ற தூய அன்பை நாம் நமக்குள் மலர செய்ய வேண்டுமானால், உண்டாக்கி கொள்ள வேண்டுமானால், வெளிப்புற விஷயங்களை துறக்க வேண்டும், பற்றுக்களை துறப்பதினால் உண்டாகின்றது என்று இந்த சூத்திரம் ஒரே வரியில சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இந்த சூத்திரத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? பற்றுக்களை விட சொல்லிட்டாரு, இதேதான் வேலைன்னு சொல்லி உடனே முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்தா பற்று வீடு பற்று வீடுங்கிறாங்க. எதங்க விடுறது பற்று? நான் என் பொண்டாட்டி பிள்ளை எப்படி விட முடியும்? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எப்படி விட முடியும்? நீங்க பற்று வீடு பற்று வீடுங்கிறீங்க. அப்ப நான் வந்துட்டா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா இது நமக்கு சூட் ஆகாது அப்படின்ட்டு எடுத்த உடனே பற்று வீடுன்னு உடனே பதறிட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத உள் வாங்கும் போதுதான் புரியும். அதுக்கு தான் இங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் முதல்ல ஒரு மாணவனுக்கு தகுதியாக இருக்க வேண்டும். அப்ப இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இரண்டு முக்கியமான தடைகளை சுட்டி காட்டுது. அது என்னன்னா விஷயம் சங்கம், ஆப்ஜெக்ட் அண்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்றோம். அதாவது நம்ம ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் இருக்கு இல்லையா, வெளி விஷயங்கள் புற விஷயங்கள், அதனால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட் வருது, பற்று வருது, சங்கம் உண்டாகுது என்று பார்க்கணும். அப்ப எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு வெளி விஷயங்களா இருக்குது அப்படின்னு பார்த்தா, பஞ்ச இந்திரியங்களுமே வெளி விஷயங்கள் தான். நம்ம பஞ்ச இந்திரியங்கள் வச்சிருக்கோம் இல்லையா, பார்த்தல் கேட்டல் நுகர்தல் தொடுதல் எல்லாமே வெளி விஷயங்கள் தானே. அதுக்கு தானே நமக்கு ஐந்து புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஐந்து புலன்களின் மூலமாக நம்ம அடைகின்ற அனுபவங்கள் எல்லாமே இந்த உலக அனுபவம் என்பதாக பார்க்கிறோம். கண்களால் ஒன்றை காண்பது, காதால் ஒரு விஷயத்தை கேட்பது, மூக்கால் ஒரு விஷயத்தை நுகர்வதுங்கிற விஷயம் எல்லாம் நம்முடைய புலன்கள் அடிப்படையில நமக்கு அனுபவம் ஆகிறதுனால நமக்கு இந்த உலகம் அனுபவம் ஆகும். இந்த உலகம் எப்படி அனுபவம் ஆகுது? இப்ப கண்களால் பார்த்து இது பேனா இது பென்சில்னு நீங்க புரிஞ்சுக்கிட்ட உடனே உங்களுக்கு பேனானா இப்படி இருக்கும் பென்சில்னா இப்படி இருக்கும்னு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்ல. அப்ப அதுக்கு காட்சிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. காதுகளால் ஒரு விஷயத்தை கேட்கறீங்க, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நீங்க ரெண்டு விஷயத்தை உள்வாங்கி அதை மறுபரிசீலனை செய்து பார்க்கின்ற ஒரு தகுதியை உயர்த்தி கொள்கின்ற நிலையில ஒளிங்கிற ஒரு சப்தம் உங்களுக்கு அனுபவமாகுது. சாப்பாட்டு விஷயம் ருசிச்சு பாக்குறீங்க, அப்ப அந்த ருசியில ஒரு அனுபவம், தொடுதல்ல ஒரு அனுபவம், சிந்தனை, இது மாதிரி எல்லாமே நமக்கு ஒரு விஷயங்களாக இந்த உலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக நமக்கு ஒரு அனுபவம் உண்டாகிறது. அப்ப நாம் இந்த விஷயத்தை கேட்ட உடனே பற்று விடுங்கிறாரு, அப்ப இது எல்லாத்தையும் விட்டுருணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பற்று விடுதல் அப்படின்னா, நம்ம பற்று வைக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு எதுக்கு புலன்கள்? நம்மளை ஒரு தாவரமா வச்சிருக்கலாம்ல. ஏன்னா இப்ப தாவரத்துக்கு வந்து எதையுமே பற்றாது, அதுக்கு கண் இல்லை மூக்கு இல்லை நாக்கு இல்லை, அதுக்கு புலன்களே இல்லை. ஒரே ஒரு புலன் தொடு உணர்வு மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே அது மரம் மாட்ட நிக்குது இல்லையா. அப்ப அந்த மரத்துக்கு என்னங்க ஒண்ணுமே தெரியாது. இது புத்தகம் இது பேனான்னு சொல்லுமா? அல்லது இது வந்து மல்லிகை மனம் இது வந்து ரோஜா மனம் என்று மாத்தி நுகருமா? அதெல்லாம் எதுவுமே அதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஒரு மரம் நிக்குது, அதை விட மோசமா ஒரு கல்லு கிடக்குது. கல்லுக்கு இன்னும் தொடு உணர்வு கூட இல்லை. மரத்துக்காவது தொடு உணர்வு இருக்கு, கல்லுக்கு அது கூட இல்லை. அப்ப கல்லு மாதிரி இருக்கலாமா அப்படிதான் சொல்ற வராங்களா அப்படின்னா, அதுதான் நம்ம தவறான புரிதல். எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும், பற்று விடு அப்படின்னு சொன்னா அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அதாவது இங்க உண்மையா என்ன பற்றுனோ எதை பற்றக்கூடாது, நித்திய அநித்திய வஸ்து விவேகம் வரணும். அப்ப பற்ற வேண்டியது எது, நான் பற்றக்கூடாதது எது, உண்மையில் இங்க என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும் இல்லையா. அப்படி விசாரணை பண்ணி பார்த்தா ஒரு நுட்பம் நமக்கு புரியும். அதாவது இங்க சங்க சங்கம்னா தொடர்பு, ஏதோடு தொடர்பு வைக்கணும், அந்த தொடர்பினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம எதோட வேணா தொடர்பு வச்சுக்க முடியாது இல்லையா. அப்ப நம்ம சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும், சரியில்லாதவற்றை நீக்கணும். அப்ப இதுக்குத்தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எந்த ஜீவராசிகளும் இதை சரி இது தவறுன்னு பகுத்து பார்த்து அதை மேற்கொள்ளாது. அது மனம் போன போக்கில் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகும். ஆனா நமக்கு வந்து பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது சரியானது இது தவறானதுன்னு பகுத்து பார்த்து புத்தி சக்தியை மேம்படுத்தி அதன் மூலமா நம்ம சித்தத்துல நல்ல விஷயங்களை உள்வாங்கி உள்ளத்தை மலர வைக்கிறதுனால பக்தி மலரும், தூய அன்பு மலரும் அப்படிங்கிற கான்செப்டை இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப நாம எப்படி இந்த சங்க தியாகம், நம்ம எதோட பற்று வைக்கிறோம் அதை எப்படி தியாகம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு புரியுற மாதிரி ஒரு படம் பாக்குறோம், ஒரு சினிமாவுக்கு போறோம், ஒரு ஆக்ஷன் மூவி, பயங்கரமான ஃபைட்டு, புரூஸ்லி வந்து அப்படியே அடிச்சு கொள்றாரு ஒவ்வொருத்தையும், அப்படியே சரியான அடி, அப்படியே காலையும் கையும் அவர் ஆ ஊன்னு கத்திட்டு போடுறத ஒரு சாதாரண ஒரு இளமை பருவத்தில் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் சும்மா இருக்க முடியாது, உடனே நாமளும் கையை காலை ஆ ஊன்னு தூக்கிக்கிட்டு யாரை அடிக்கலாம்னு அப்படியே ஒரு வெறியோடு நின்றுருப்போம். ஏன்னா அந்த படத்தினுடைய ரியாக்ஷன் அது, படம் பார்த்துட்டா அந்த படத்தினுடைய தாக்கம் என்ன பண்ணோம்னா நம்ம மனசை தங்கிடும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி தங்கிறதுக்கு பேர் பற்று. ஒரு விஷயத்தை பற்றுறதுனால மைண்ட் என்ன பண்ணோம்னா தற்காலிகமாக அதை பிடிச்சி வச்சுக்கும், பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி பார்க்க துடிக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்படி தான் மைண்டினுடைய மெத்தடு, அப்படி தான் மைண்ட் இருக்குது. அப்போ மனசு இப்படி இருக்கிறதுனால இப்போ நம்ம மனசுக்கு எதை கொடுக்கலாம், புருஸ்லி மாதிரி கராத்தே பண்ணுற விஷயத்தை கொடுக்கலாமா, இல்லை அகத்தியர் படத்தை போய் பார்க்குறோம், தாயில் சிறந்த கோவிலும் இல்லை அந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும், அருமையான பாட்டு. அப்போ அந்த பாட்டை கேட்டுறோம், அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அம்மாவை அப்படியே கடவுள் மாதிரி பார்க்க சொல்லும், அப்பா அப்படியே சொல்கிற பேச்சை கேட்க சொல்லும். ஏன்னா அந்த படத்தில் அந்த பையன் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ சேவைகள் செய்கிறான், கண் இல்லாத அப்பா அம்மா, அப்போ அவங்களுக்கு சேவை செய்வான், அப்போ அவங்க வெளியிருந்து பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணுவான், அப்போ தான் அகத்தியர் வருவார். அப்போ அகத்தியருங்கிற ஒரு படத்தை பார்த்த உடனே மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நம்ம ஒரு அன்பு உணர்வாக அப்படியே பக்தி உணர்வாக மாறுறோம். அப்போ என்ன இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பற்றுறது பார்த்தீங்களா, மனசு நீங்கள் எப்படிப்பட்ட விஷய சுகங்களை வெளியே பற்றுறீங்களோ அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணும், நடைமுறைப்படுத்த பார்க்கும். ஆனால் அது எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம்னா ரொம்ப லாங் டியூரேஷன்லாம் பண்ணாது, டெம்பரரி தான். நீங்கள் ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு வந்தாலும் அந்த ஃபைட்டிங் எல்லாம் ஒரு நாளைக்கு அப்படி ஆகும்னு இருப்பீங்க, ரெண்டாவது நாள் வேறு வேலையை பார்க்க போயிடுவீங்க. பக்தி படம் பார்த்தாலும் முதல் நாள் மட்டும்தான் அப்படியே ஆகும் போகும், அப்புறம் ரெண்டாவது நாள் போல மைண்ட் வேற விஷயத்துல போய் மாத்திக்கும். அப்ப இது மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த பற்றுதல், இந்த சங்கம், இங்கதான் பிரச்சனைங்கிறாரு. ஏன்னா விஷயம் பிரச்சனை அல்ல, அந்த விஷயத்தை பற்றுவதுதான் பிரச்சனை. அந்த ரெண்டு விஷயத்தை இங்க நாரதர் வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ரெண்டு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், என்னன்னா விஷயம் சங்கம். நீங்க என்ன விஷயத்த ஆப்ஜெக்ட எடுத்துக்கிறீங்களோ அதுல நீங்க அட்டாச்மெண்ட் ஆறீங்க. ஆனால் அந்த ஆப்ஜெக்டை எடுத்துட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆறதுல எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க அந்த அட்டாச்மெண்ட்டில் அப்படின்னா, சில மணி நேரங்கள் சில துளி நேரங்கள் இருந்தால் கூட போதும், அதுவே உங்களுக்கு பல விளைவுகளை உண்டு பண்ணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, இப்போ நல்ல விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்து நல்லது அப்ளை பண்ணீங்கன்னா அதன் மூலமாக பின்னாடி மிகப்பெரிய நல்ல விஷயங்களாக நடக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக அது அமையலாம் இல்லையா. அப்போ அதுவே ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாக மாறி அதுலேருந்து அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக மாறலாம். அதுவே கெட்ட விஷயத்தை பார்த்துட்டு வந்து அந்த கெட்ட விஷயத்தை முதல்ல அப்ளை பண்ணிட்டோம்னா அதுவே அப்படியே டெவலப் ஆகி மிகப்பெரிய கெட்ட நிலையை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாதிரி சங்கம், இந்த மாதிரி பற்ற தான் இங்கே வந்து நாரதர் யோசிச்சு அப்படி கண்டதெல்லாம் பற்றக்கூடாதுன்னு சொல்கிறாரு. தவிர டோட்டலாகவே எப்படியே இந்த பற்றை விட்டுடு, நீ எதையுமே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லலை. எப்படியுமே எதையுமே பற்றாமல் நம்ம புலன்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. அப்போ இங்கே உண்மையாக என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல விஷயங்கள் வெளியே இருக்குப்பா, ஆனால் அதனுடைய பற்று உனக்கு உள்ளே இருக்குப்பா, இதுதான் டிஃப்ரெண்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். விஷயம் சங்கம் ரெண்டு டாபிக் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சூத்திரத்தில். விஷயம் சங்கம், விஷயம்னா ஆப்ஜெக்ட்டு, சங்கம்னா அட்டாச்மெண்ட்டு. நீங்கள் பார்க்குற ஆப்ஜெக்ட், அதாவது என்ன விஷயமாக வேணால் இருக்கலாம் ஆப்ஜெக்டில், அது ஒரு பார்வையில் பார்க்குற ஆப்ஜெக்டாக இருக்கலாம், கேட்குற விஷயமா இருக்கலாம், எனிதிங் எனி ஒன், ஆனால் அட்டாச்மெண்ட் வருதா அதில், அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும், உள்ளதான் பாதிப்பு நடக்கும், வெளியே ஒன்றுமே இல்லை. வெளியே இருக்கிற விஷயம்தான் உங்களை பாதிப்புக்கு உட்படுத்துது, மாற்றத்துக்கு உட்படுத்துது. அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்யணும், என்ன விடணும், உள்ளே இருக்கிற பற்றை விடுங்க, உள்ளே இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு நிகழ்வை ரசிக்க பாருங்க. ஏன்னா இங்கே விஷயமெல்லாம் வெளியே இருக்கு, ஆனால் பற்று உள்ளே இருக்கு, அனுபவமெல்லாம் வெளியே இருக்கு, அடையாளம் உள்ளே இருக்கு, நிகழ்வெல்லாம் வெளியே இருக்கு, ஆனால் மனசுக்குள்ள அபிமானம் இருக்கு. அப்போ இப்படி தான் நம்ம ரெண்டையும் உள்ளேயும் வெளியையும் பிரித்து பார்த்தீங்கன்னா, இங்கே பற்று விடு பற்று விடுன்னு சொல்கிறாங்களே மகான்கள், அப்போ எதை தான் விடுறதுன்னு கேட்டால், மனதை துறப்பது மட்டும்தான் உண்மையான பற்று விடுதல். மனதில் கண்ட குப்பைகளை ஏற்றி வச்சுக்கிட்டு அதனால போய் சிக்கிக்கிட்டு நீங்க வாழ்க்கையை வாழ்றதுல தான் வர்றகின்ற ப்ராப்ளம். அப்ப இங்க மனதை எப்படி துறப்பது? உள்ளே துறப்பது, உள்ளே தேவையற்ற விஷயங்களில் ஈர்ப்பு இல்லாமல் பார்த்து கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஈர்ப்போம், ரெண்டாவது அந்த சாதனை அந்த விஷயத்தின் மூலமா அது செயல்முறைக்கு வந்துடும், நடக்க ஆரம்பிச்சிடும், கடைசியில் அது என்ன ஆகும், அனுபவமா மாறும் நமக்கு. அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அனுபவமா மாறும். அப்போ நாம் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த சூத்திரத்தின் மூலமா நமக்குள்ள ஒரு சுய விசாரம் பண்ணணும். எப்படி சுய விசாரம் பண்ணணும்னா, நம்மை அதிகமாக ஈர்க்கின்ற விஷயங்கள் என்ன, அவங்கவங்க தன்மையில அவங்கவங்க யோசனை பண்ணணும். உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து இந்த நாரத பக்தி சூத்திரத்தினுடைய இந்த சூத்திரத்தை வச்சு ஒரு சுய விசாரம் பண்ணி பாருங்க. உங்களை அதிகமாக இருக்கின்ற விஷயம் என்ன அப்படி நீங்க உங்களுக்குள்ள உங்களை விசாரம் பண்ணி பாருங்களேன். பணமா, இல்ல நகைகளா, இல்ல மற்ற மனிதர்களா, என்ன விஷயம் உங்களை ஈர்க்குது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க ஆராய்ச்சி பாருங்களேன். உறவுகளா, உத்தியோகமா, எது வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பற்று வச்சிருப்பீங்க, அந்த விஷயம் உங்களை அதிகமா ஈர்க்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எது வேணா இருக்கட்டும், ஈர்க்கக்கூடிய விஷயம் எதுவாக வேணா இருக்கட்டும், அது இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்க. அது வந்து நீங்க உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், எந்த விஷயம் உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கோ, உங்களை அட்டாச் பண்ணி வச்சிருக்கோ, அட்டாச்மெண்ட்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பற்று வச்சிருக்கீங்களோ, அந்த விஷயம் உங்களை விட்டு நீங்கினால் உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணுங்க. மேபி அது காஃபி டீயா கூட இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு காஃபி பிரியர் இருக்காரு, அவர் எப்பவுமே டெய்லி காஃபி, காலையில் ஒரு காஃபி, மாலையில் ஒரு காஃபி. காஃபி இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு அட்டாச்மெண்ட், காஃபி இல்லை அவருக்கு. ஒரு நாள் காஃபி சாப்பிடலனால தலைவலி வந்துடும். அப்போ இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா? அப்போ அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் ரெண்டு நாள் காஃபி சாப்பிடாம உங்களால் இருக்க முடியுமா? முடியாது என்றால் உங்களிடத்திலே பற்று உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதாங்க சாதனையினுடைய முதல் ஆரம்பம். இங்க சாதனைய இப்பதான் தொடங்குறாரு நாரதர். அப்ப இந்த மூன்றாவது அதிகாரத்துல, மூன்றாவது அத்தியாயத்துல என்ன சாதனை, அன்புக்கு போறதற்கான வழிகள் என்ன அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல பற்று விடு அப்படிங்கிறாரு. அப்ப என்ன மாதிரி பற்று விடணும் அப்படின்னா, மனதுல உனக்கு எது அதிகமான ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய பற்றா இருக்கோ அதை உன்னால விட்டு பார்க்க முடியுமான்னு பாரு அப்படின்னு டெஸ்ட் பண்றாரு, சொல்றாரு. இப்ப நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொருத்தருமே நீங்க வந்து உண்மையான அந்த பியூர் கான்சியஸ்னஸ், அந்த பியூர் லவ்ல நீங்க வரணும்னா, அந்த ட்ரூ லவ், உண்மையான பிரேமை, தூய அன்புக்குள்ள நீங்க நுழையணும்னா, ஏன்னா இறைத்தன்மை அப்படித்தானே இருக்கு. இறைத்தன்மை எப்படி இருக்கு? பிரேமா, பிரேம ரூபான்னு தானே சொன்னாரு. அப்ப அந்த அன்பு நிலையில இருக்குது. அப்ப அந்த அன்பு நிலையில நீங்க உள்ள நுழையணும்னா, நீங்களே அந்த அன்பு வடிவா, அன்பே சிவமா மாறணும்னா, உங்களிடத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் என்ன, அதை எப்படி டிட்டாச் பண்றது, அதை டிட்டாச் பண்றதுக்கு உங்களால முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி முடிந்தால் நீங்க அடுத்தடுத்த படியை கடப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னுடைய மனசு விட மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பக்தியில ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த பக்தி சாதனைக்குள்ள நீங்க போக முடியாது, ஏன்னா ஆரம்பமே ஃபெயில். அப்ப இதுதான் சாதனையினுடைய முதல் ஆரம்பம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அப்ப இந்த சூத்திரத்தினுடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னா, தவறாக புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று மனதில அப்படி பற்று புடிஞ்சிக்க கூடாது. இங்க வந்து பற்று விடு பற்று விடுன்னு சொல்றாரு, நான் எல்லாத்தையும் குடும்பத்தையே விட்டுறேன், உலகத்தையே விட்டுறேன், எது மேல நான் ஆசை வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான பற்று விட சொல்லி இங்க ரிஷிகள் சொல்லல. ரிஷிகள் மைண்ட, அட்டாச்மெண்ட்ல இருக்கிற மைண்டை, எந்த விஷயத்தை அதிகமா பற்றுதோ அதை விட்டு விட்டு உன்னால் இருக்க முடியும்னா அடுத்தடுத்த விஷயத்த உன்னால சரியா பற்ற முடியும். அப்ப எதை பற்றணும், எதை விடணும், பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருக்குறள் சொல்லுது இல்லையா, பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு சொல்லுது இல்ல, பற்றவே வேண்டான்னு சொல்லலாம்ல, நீ எதையுமே பற்றக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லலாம் இல்லையா. இப்ப திருவள்ளுவரே வந்து பற்று விடு பற்று விடு எல்லாவற்றையும் பற்று விடு அப்படின்னு ஒரு குரல் போட்டிருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும்ல, ஆனா அப்படி அவர் போடல, பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்குன்ட்டாரு. அப்ப பற்றற்றான் பற்றினை பற்றுங்கன்னு அவரு ரெக்கமெண்ட் பண்றாரு பாருங்களேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இல்லையா இது. அப்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான் இங்க நாரத பக்தி சூத்திரம் சொல்லுது. நீ எல்லாவற்றையும் விட்டு விடு என்று தவறாக புரிந்து கொள்ள கூடாதப்பா, அது அடக்குமுறை ஆகிவிடும். அது ரெப்ரஷன் பேரு. அதாவது நானா கட்டாயப்படுத்தி இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட சொல்லிட்டாங்க, வைராக்கியம் வந்துடணும். அதாவது சாதன சதுஷ்டயம் என்ன சொல்லுது, சமதமாதிகள் வைராக்கியம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால எனக்கு எதன் மீதும் பற்று இல்லை, உலகமே மாய, வாழ்வே மாயம், இந்த உலகே மாயம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி பற்று விட சொல்லல. நீங்க தேவையில்லாத விசய சுகங்களை உங்களால் விட்டு விட்டு இருக்க முடியுமானால் அடுத்தது எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றுவதற்கான வாசல் திறக்கும், அங்கதான் ஓப்பன் ஆகும். அதுதான் இங்க முதல் சாதனை, சாதனையினுடைய ஆரம்பம் இதுதான். அப்ப இந்த சூத்திரத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்றும் அது ஒரு அடக்குமுறை என்பதாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்படி ஒரு சூத்திரத்தை எழுதிட்டது அறகுறையா படிச்சு குரு இல்லாம ஒருத்த படிச்சுட்டான்னு வச்சுங்க, இந்த ஆளுங்களுக்கு வேறையே இல்லை, இந்த சாமியார்களுக்கு. இவன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு உத்ராட்ச கோட்டையை போட்டு போயிட்டான்னா நம்மளும் இதே மாதிரி காவி வேட்டி கட்டி உத்ராட்ச கோட்டையை போடாம விடமாட்டான் போல் இருக்கு. இந்த சாமியார் பசங்களோடவே சேரக்கூடாது, ஒதுங்கி நில்லுடா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனோபாவம் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், தவறா புரிஞ்சுக்கிட்டது தான் காரணம். அதனாலதான் சனாதனத்தை எதிர்க்கிறாங்க. சனாதனம்னா என்னன்னு தெரியல, அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அது சனாதனமா சாதனாவான்னு கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு வளர்கிட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் பார்க்கணும். இப்ப கூட பேசியிருக்கிறான் அந்த ஆளு, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று இப்போ சட்டசபையில பேசியிருக்கான். அப்ப இது மாதிரி நிறைய தவறான புரிதல் வந்து விடுது இல்லையா, அதை மாத்திக்குங்க, சரியான புரிதல் கொண்டு வரணும். எப்படின்னா பற்று இல்லாமல் அனுபவம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன்னா நமக்கு உண்டாகின்ற அனுபவம் அந்த தூய அன்பு உணர்வு என்பது அட்டாச்மெண்ட்ல இல்லை, அது மலருது நமக்குள்ள. ஏன்னா என்னில் நான் மலர்கிற விஷயம், நான் என்னை எப்பயுமே விடவும் முடியாது பிடிக்கவும் முடியாது, நான் நானாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய ரியாலிட்டி, என்னுடைய சுயம், என்னுடைய சோர்ஸுக்குள்ள நான் இருக்கிறத பத்தி இங்க சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. அதனால எதையும் விட்டுடு விட்டுடுன்னா நான் எதை விடுறது, என்னையே நான் விட்டுட முடியுமா? அப்படி விட முடியாது. ஆனா என்னையே நான் சரியாக பிடிக்கிறதுக்கு, என்னை நான் யார் என்று எனக்குள் நான் உணர்வதற்கான சாதனையின் முதல் சாதனை நம்மிடத்துல இருக்கின்ற பற்று. அது எந்த பற்று ரொம்ப அட்டாச்சா இருக்கோ அதை விட்டு பழகினா நீங்க எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கிறதுக்கான பாதை திறக்கப்படும் என்று இந்த இடத்துல இந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், சிம்பிளா வெளி விஷயங்கள் பிரச்சனை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும், வெளி விஷயங்கள் பிரச்சனை கிடையாது. நம்ம எதை பற்றுகிறோமோ அந்த பற்று மட்டும் தான் நமக்கு தடை, அந்த பர்டிகுலர் பற்று தான் நமக்கு தடை. ஆனால் அந்த பற்றை விடுவதற்கு வெளியே கிடையாது, மனசுல விடணும். இப்ப எனக்கு வந்து காஃபி பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக காஃபியே அழிச்சிடுங்க, இனிமேல் எவனுமே காஃபி குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கூடாது. ஏன்னா பற்று அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தையே அழிச்சிடுறேன், அப்படிதான் நிறைய பேர் பண்றாங்க. பற்று விடுன உடனே உலகமே எனக்கு இல்லைங்க, இனிமேல் உலகத்தையே விட்டுறேன், பண்டாட்டி பிள்ளைகளை விட்டுறேன், என்னுடைய சொத்து சுகத்தை விட்டுறேன், இந்த உலகத்தையே விட்டுறேன், நான் பாட்டி நான் காவி வெட்டி கட்டிக்கிட்டு சிவசிவான்ட்டு போயிடுறேன் அப்படின்னு முடிவெடுத்துறான் இல்லையா. அப்படி நம்ம முடிவெடுக்க சொல்லல, விடுதல் என்பது உள்ளார்ந்து விடுவது. அப்ப இப்படி செய்தால் என்ன நடக்கும், உள்ள இருந்து அந்த தூய அன்பு வெளிப்படும், அந்த பிரேமை வெளிப்படும், அந்த பராபக்தி வெளிப்படும் என்று இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப இந்த சூத்திரத்தினுடைய ஒரே லைன் என்ன சொல்லணும்னா, வெளி விஷயத்தை விடக்கூடாது, வெளி விஷயத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனம் எதன் மீது அதிக ஈர்ப்பு வைத்திருக்கிறதோ, எதை பற்றி கொண்டிருக்கிறதோ அதை விட்டு பார், அதை விட்டு விட்டால் போதும் அடுத்த விஷயம் என்ன உண்மையான உன்னிடத்துல இருந்து வெளிப்படுமோ அது தானாக வெளிப்படும். அப்ப இப்படிதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம் நம்ம ஒவ்வொருத்தருமே, ஏன் வந்து அந்த இடத்த அட்டைன் பண்ண மாட்டேங்கிறோம், அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பற்று இருக்கும். ஒருத்தருக்கு வந்து மனைவி மேல பற்று, மனைவிக்கு கணவன் மேல பற்று, இது ஒரு அபரிமிதமான பற்று, அவர் இல்லைன்னா நான் இல்லைங்கிற அளவுக்கு இருப்பாங்க. மேபி அவங்க இல்லைன்னா இவங்க கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிடுவாங்க. அவங்க கணவன் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிற ஒரு மனைவி இருக்கான்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு அன்பு கணவன் மேல, கணவன் இறந்த ஒரு வாரத்துல அந்த மனைவி இறந்துருவான், ஏன்னா அவளால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது, அப்படி ஒரு அட்டாச்மெண்ட். மகன் மேல ஒரு அன்பு வச்சிருப்பாங்க சிலர், மகன் இல்லாம நாம இல்லன்ட்டு. அப்ப மகன் வந்து அப்படி இப்படி நம்ம மேல அவ்வளவு ஒரு அபரிதமான அன்பு, ஆனா அந்த பையன் வந்து கண்டுக்காம வெளிநாடு போயிட்டா, அம்மா அப்பாவை கேர் பண்ணலான்ட்டு ஒரு சட்டன் ஏஜுக்கு மேல அவன் அப்படி பண்ணிட்டான்னா இவங்க வேதனைப்பட்டே செத்து போயிடுவாங்க பேரண்ட்ல. அப்ப இந்த மாதிரி குடும்பத்திலயும் நம்ம நிறைய பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான பற்று வைக்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் சாஸ்வதம் இல்லையா இல்லையா, எதுவுமே கூட வராது, அதை நான் விடவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க எல்லாமே வந்து போற விஷயம் தானே, அது உறவுகளாகட்டும், உத்தியோகமாகட்டும், பதவி அல்லது பணம் என்ன வேணா இருக்கட்டுமே, அதுல பிடிச்சு வச்சுக்க முடியாது. நீங்க பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்க அப்படியே பேங்க்ல வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? செலவே பண்ணாம வச்சுக்கிட்டே இருந்தா அதனுடைய பயன் என்ன ஆகும்? அது ஒருத்தருக்கும் பயன்படாம போயிடும். அப்ப அதனால ஔவையாருடைய பாடல் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடனே கேளுங்கள், கூடு விட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் அப்பணத்தை. ஔவையார் பாட்டு இதெல்லாம் அந்த காலத்துல அருமையா மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலாம் புதைச்சுதான் வைப்பாங்க, பணத்தை வந்து சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன்ட்டு பேங்க் எல்லாம் கிடையாதுல்ல அந்த காலத்துல. அதனால மண்ணுக்கடியில ஒரு பானைக்குள்ள போட்டு மண்ணுக்கடியில புதைச்சி வச்சிருவாங்க, தேவைப்படும் போது மண்ணை தோண்டி எடுத்து அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஆனா பெரும்பாலும் கஞ்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புதைச்சிட்டு புதைச்ச மாதிரியே கிடக்கும், வெளியே எடுக்கவே மாட்டான். அப்புறம் அவனும் போய் சேர்ந்துருவான், அப்புறம் அந்த பானை யாருக்குமே பயன் இல்லாம பூமிக்கு அடியிலே கிடக்கும். அப்புறம் எவனோ ஒருத்தர் எடுத்து அனுபவிப்பான், அது அரசாங்கத்துக்கு தான் இன்னைக்கு எல்லாம் போகுது. அந்த மாதிரி புதைக்கப்பட்ட பானைகள் எல்லாம் கிடைக்கிறது இல்ல, தங்க பொற்காசுகள் பானைகள்லாம் இப்ப கூட சமீபத்துல அகழ்வாராய்ச்சிகள் தோண்டி எடுக்கும்போது அந்த பானை எவ்வளவு கோல்டு காயின் இருக்கோ அத்தனையும் கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஆனா அவன் வாழும் போது அவன் அனுபவிக்க தெரியாம வாழ்ந்திருக்கான்ல, அப்படி அந்த மாதிரி மனிதர்களாகவும் இருக்கக்கூடாது. பற்று விடுதல் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நம்மளால விட்டுட்டு இருக்க முடியுதுன்னா நம்ம எதையுமே ஈஸியா விட முடியும். அப்படி விடக்கூடிய தன்மையில நம்ம உண்மையா எப்படி இருக்கிறோங்கிற நம்முடைய உண்மை தன்மை பிரகாசிக்க தொடங்குங்கிறதா இந்த கான்செப்ட், இந்த சூத்திரத்தினுடைய கான்செப்டா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விட்டுடணும்னா விஷயத்தையே விட்டு விடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. விஷயத்தையே விட்டு விடணும்னா உங்களுக்கு புலன்களே தேவையில்லைன்னு அப்ப பார்க்க வேண்டியதா வந்துடும். ஏன்னா வெடி விஷயத்தை நீங்க கண் இல்லாம பார்க்க முடியாது, காது இல்லாம கேட்க முடியாது, நாக்கு இல்லாம சுவைக்க முடியாது, மூக்கு இல்லாம நுகர முடியாதுங்கும் போது எனக்கு எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன் அப்படின்னா அப்ப நீங்க என்னவா மனுஷனாவே பிறந்திருக்க வேண்டியதில்லை. ஒரு கல்லா பிறந்திருந்தீங்கன்னா நீங்க உண்மையா பற்றற்ற ஞானின் மாதிரி பட்டம் கொடுத்துடலாம்ல. ஏன்னா கல் அப்படிதான் இருக்கு, கல் வந்து எதையுமே பற்றுவது கிடையாது, அதுக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை. அப்ப அது வந்து கல்லெல்லாம் ஞானிகள்னு சொல்லிட முடியுமா? சாஸ்திரம் அப்படி இங்க சொல்லல. அதாவது ஞானம் என்பது தெளிந்த அறிவில் அந்த விஷயத்தின் மீது ஈர்ப்பு இல்லாம இருக்க முடிஞ்சால் ஞானம், அது நமக்கு புரிஞ்சு அதுல நம்ம இருக்க முடிஞ்சால் ஞானம், புரியாம அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் அஞ்ஞானம். அதுதான் கல் இருக்குது. கல்லுக்கு வந்து புரியல, பற்ற தெரியல, பற்றாம இருக்குது, அதனால அது எதையுமே பிடிக்காம இருக்கு. ஆனா நமக்கு எல்லா பற்றுதலும் இருந்தாலும் மனதளவுல அதன் மீது ஒரு ஆர்வம் இல்லாம நம்மளால இருக்க முடியும்னா நாம தான் உண்மையிலேயே பற்றற்ற ஞானி. அப்படி இருக்கணுங்கிறது இந்த இடத்துல சொல்றார். அதுக்கு என்ன முன்னேற்றம்னா முதல்ல ஆச்சாரியர் வழி, குரு காட்டுகின்ற வழியில வரணும். அதுக்கு முதல் சாதனை வந்து எதை பற்ற வேண்டும், அதை பற்றுவதனால் நம்ம பற்ற எப்படி விட முடியும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு நிலையை நமக்கு புரிய வச்சார் இந்த ரெண்டாவது சூத்திரத்துல. அடுத்தது மூணு, அவ்யாவிருத்த பஜனாத். அவ்வளவுதான், சிம்பிளா ஒரே வார்த்தை, அவ்யாவிருத்த பஜனாத். அப்படின்னா தொடர்ந்த ஆராதனையினால், பஜனா அப்படின்னா பஜித்தல் பூஜித்தல் அப்படிங்கிற வார்த்தை. சான்ஸ்கிரிட்ல வந்து பஜினா பூஜை, பக்தி செய்தல், ஆராதனை செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல அவ்யாவிருத்த பஜனாத் அப்படின்னா தொடர்ச்சியான இடையறாத பக்தி செய், இடையறாத ஆராதனை செய் அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்ப நம்ம இடையறாத பக்தி எப்படி செய்யணும், இடையறாத பக்தி அன்பு எப்படி செய்யணும், அப்ப இந்த சூத்திரம் இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நாம வந்து இந்த பக்தி சூத்திரத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கோங்கிறதுல ஒரு கிளியர் பிக்சருக்கு வரணும். அதாவது பக்தின்னா அன்பு. இப்ப நம்ம பக்தி செய்யணும், இடையறாத பக்தி செய்யணும், இடையறாத பஜனை செய்யணும்னு சொல்லிட்டாரா? அப்ப நீங்க உடனே என்ன நினைச்சுக்கணும், சரி நான் இன்னைக்கே புறப்பட்டு ராமர் கோயிலுக்கு போயிட்டு ராம ராமான்னு பாட ஆரம்பிச்சிடுறேன், ஏன்னா இடையறாத பஜனை செய்ய சொல்லிட்டாரு, அப்ப நான் இன்னைக்கே போய் பஜன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமா ராமா ராமான்ட்டு போய் ராமர் கோயில பாடுறது இல்லை. நீங்க பஜனாத் அப்படின்னா மனதுல அந்த பர்டிகுலர் விஷயத்தின் மீது நினைவு, நிலைத்தன்மை. அப்ப அது என்ன சொல்ல வருது இந்த சூத்திரம்னு கொஞ்சம் டெப்தா கவனிக்கணும். அதாவது இங்க இடையறாத பக்தி, இடையறாத பஜனை அப்படின்னா அது வந்து அந்த அன்பு, இடையறாத அன்பு செய் என்று சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா அன்புல வந்து ஏதாவது கேப் விட்டு கேப் விட்டு அன்பு வைக்க முடியுமா? இப்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல வெயிட் பண்ணுப்பா, மணி அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் கூட கிடையாது அன்பு செலுத்துற, அப்புறம் எட்டு மணிக்கு மேல எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை முடிச்சுட்டு வந்து திருப்பி அன்பு வைக்கிற அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த நிலைத்தன்மை, அந்த ஆல்வேஸ் அதுதான், அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை, அந்த அன்புன்னா அது எப்பவும் இருக்கிறது, அதுல இருந்து பிரியவே முடியாது. அப்ப அந்த இடத்துல இங்க புரிஞ்சுக்கணும், அந்த நிலைத்தன்மை தான் இங்க முக்கியம்ங்கிறத இந்த இடத்துல இந்த சூத்திரம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப பஜனம்னா என்னன்னா, சாதாரணமா நம்ம பஜனம்னா என்ன நினைச்சுக்கிறோம், ஜபம், தியானம், ஸ்மரணம், நாம சங்கீர்த்தனம், இதுதானே நம்ம பஜன்ஸ் நினைச்சிருக்கிறோம். ஏன்னா பஜனைனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஜபிப்பது, ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு பாட்டு, ஒரு ஸ்மரணம், ஒரு சங்கீர்த்தனம், ராமா ராமன் பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிற பஜன்ஸ் பஜனா. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து மனசு எங்க தங்குது அப்படிங்கிற ஒரு இன்டெப்தான விஷயத்தை இங்க கேட்கிறாரு. அதாவது இடையராத ஸ்மரணம், இடையராத பஜனை எங்க நடக்குதுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சு பார்க்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு, வெளி விஷயம், உள் விஷயம். மீண்டும் அங்கதான் வரணும். இப்ப வெளியே பண்றது ஜபம், பக்தி பாடல், ஒரு செயல். ஆனா உள்ள பண்றது ஒரு குறிப்பிட்ட எண்ணம், அந்த நிலையில் நம்ம நிலை நிற்பது, அதுலேயே நாம தினமாக நிற்பது, இதுதான் உள்ள செய்ய வேண்டிய பஜன்ஸ். வெளியே செய்ய வேண்டிய பஜன்ஸ் நீங்க ராமா ராமன் பாடிக்கிட்டு இருக்கிற பஜன்ஸ். ஆனா உள்ள நீங்க ஆத்மாவோட ஒன்று நிக்கிற நினைவு இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த இருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இடையராத பஜனம். அதைதான் இங்க சொல்றாரு. அதாவது அந்த அன்பில் சற்றும் விலகாத, அந்த அன்பில் இருந்து சற்றும் விலகி நிற்காத, இந்த சூத்திரம் என்ன சொல்லுது, அவ்யாவிருத்த பஜனா, தொடர்ச்சியான ஆராதனை, இடையராத நினைவு, தொடர்ச்சியான பக்தி, தொடர்ச்சியான அன்பு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்ப தொடர்ச்சியான விஷயம் அப்படின்னா அது எப்போ எப்பொழுதுமே இருக்கு. அவ்யாபுருத்தம், அவ்யாபுருத்தம்னா அன்இன்டரப்டட், அதாவது இடையூறே கிடையாது, எந்த தடையும் இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரம், ஒரு சில மணி நேரம் மட்டும்தான் அதை செய்வேன், அப்புறமேட்டு திருப்பி நான் என்னுடைய சொந்த வேலையை பார்ப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் செய்வேன். அப்படிதான் நம்ம பக்தி பண்றோம். இப்போ ஜென்ரலாக நம்ம பண்ற பக்தி பஜன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, அதை நான் ஏற்கனவே சொன்னேன், காலையில ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நம்ம பூஜை பண்ணுவோம், பஜன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆஃபீஸ் போன பிறகு நம்ம எந்த கேரும் பண்ண மாட்டோம். அப்புறம் மறுநாள் காலையில் அதே மாதிரி எழுந்து குளிச்சுட்டு பஜன்ஸ் பண்ணுவோம், ஹாஃப் அன் அவர் தான். அப்போ மீதி 23.5 மணி நேரம் நம்ம வேற விஷயங்கள் பண்றோம். ஆனால் இங்கே இவர் சொல்றது அன்இன்டரப்டட், அதாவது இடையறாத, அவ்யாவிருத்தம்னு சான்ஸ்கிரிட் வேர்டு. அவ்யாவிருத்தம்னா இடைவெளி இல்லாத, இடையறாத, தொடர்ச்சியான அப்படின்னு அர்த்தம். அப்ப தொடர்ச்சியான பஜனை, எப்போதும் பஜனை, 24/7 பஜன்ஸ். அப்ப என்னங்க 24/7? அப்ப மனசு எப்பவும் அந்த ஒரே விஷயத்தை பற்றி இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த விஷயத்தை இப்படி சுத்தி வராது. ஆரம்பத்துல இதுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி தேவை. அதாவது நம்ம அந்த இடையறாத அன்பு, அந்த இடையறாத பக்தி நம்ம இடத்துல உருவாகிறதுக்கு சில கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியை நாளடைவில் அதுவே இயற்கையாகவே நம்ம இடத்துல நடைபெற ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு எப்பொழுதும் சதா நம்முடைய உள்ளத்துல பஜன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனம் எப்போதும் அந்த ஆத்மாவில், அந்த அன்பில் நிலைத்து இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சூத்திரத்துக்கு பொருள் எடுத்துக்கணுமே தவிர, இடையராத பஜனம் அப்படின்ட்டு நான் 24/7 ராம ராம நாமம் பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி இங்க விஷயத்தை நாரதர் புரிய வைக்கிறார். ஏன்னா இப்ப நாரதர் வந்து எப்பயுமே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நாம் அப்படி சினிமாவில் பார்த்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நம்ம சினிமாவில் நாரதரை அப்படிதான் பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு சினிமாவில் அப்படிதானே காட்டிருக்காங்க, நாராயணா நாராயணன் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா உண்மையா 24/7 அவர் ஆத்ம நிஷ்டையிலேயே இருக்காரு, அதாவது எப்பவுமே ஆத்மா ராமனா இருக்காரு. அப்படிதான் ஆத்மா நிலையில அந்த சுயத்துல எப்பவும் இருக்கிறாங்க. அதைத்தான் இங்கேயும் ஒரு புரிதார், அந்த ஆத்மாவில் நிலை பெறுகின்ற நிலை. அப்ப இந்த இடத்துல ஆரம்பத்துல முயற்சி, அப்புறம் அந்த நாளடைவுல வந்து அதுவே இயற்கையா ரியாலிட்டியா மாறும், உச்ச நிலையில அது நிலை பெற்றுவிடும். இந்த இடையராத நினைவு தான், இந்த இடையராத ஆத்ம நிஷ்டை தான் மனமற்ற நிலையில அந்த தூய அறிவாக நம்மை பிரகாசிக்க வைக்கும். அதுதான் பராபக்தின் பேரு. அப்ப தற்காலிகமாக செய்கின்ற பயிற்சியினால் அப்போது மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும். ஆனால் இடைவிடாத அபியாசத்தினாலே நிரந்தர மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம இங்க வரணும். அப்ப இதை எப்படி நம்ம எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்கும் பர்மனன்ட் சொல்யூஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நம்ம சினிமா போறோம், இப்ப சினிமாவில போய் நான் சொன்ன மாதிரி புருஸ்லி படத்தை பார்த்துட்டு வந்த உடனே ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றான், ஆ உண்டு முதல் நாள் கத்திட்டு இருப்பான். இப்ப ரெண்டாவது நாள் அந்த புருஸ்லியும் மறந்துடுவான், மற்ற விஷயங்களை மறந்துடுவான். அப்ப எப்பவும் போல அவன் உலக விவகாரத்துல மூழ்கிடுவான். நாமளும் வந்து பக்தி படம் பார்க்குறோம், உடனே அருமையான பக்தி படம், அன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்த மறுநாள்லாம் பயங்கரமான பக்தி, அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேரே பண்ண மாட்டோம். அப்போ இது மாதிரி ஒரு டெம்பரரியாக பண்ணுற விஷயத்தை பற்றி இங்கே பேசலை. ஏன்னா நம்ம பக்தியெல்லாம் அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கோம், டெம்பரரி. அதாவது சினிமா பார்த்துட்டு வந்து ஒரு தற்காலிகமாக செய்கிற அந்த ரியாக்ஷன் மாதிரி, ஆக்ஷன் ரியாக்ஷனாக மாறுது இல்லையா, மீண்டும் மீண்டும் அதை செயல்படுத்த ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுறது இல்லையா. ஃபைட்டிங் படம் பார்த்தாலும் சரி, பேய் படம் பார்த்தாலும் சரி, இப்போ பேய் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு நாளைக்கு நீங்கள் வெளியே போகிறதுக்கு பயந்துகிட்டே இருப்பீங்க, ஆனால் அந்த பேயினுடைய தாக்கம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அப்படியே மாற மாற அப்புறம் பேயாது மனசுல வந்து அப்படியே சாதாரணமாக ரெகுலர் ஆட்டிடியூடுக்கு வந்துடுவீங்க, ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துடுவீங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது, தற்காலிகமான ஒரு தாக்கத்தை மனசு பிடிச்சிக்கிட்டு செய்கிறதல்ல எங்கள் விஷயம், ஆத்மாவை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா எப்பொழுதும் இருக்குது இல்லையா, அதனுடைய சுயத்தில் நீங்கள் எப்பொழுதும் நிற்கணும் இல்லையா. அப்போ ஆல்வேஸ் 24/7 நீங்கள் அந்த ஆத்ம ராமனாகவே இருக்கணும். அப்போ அதுக்கு தான் இங்கே சொல்கிறார், அதுதான் இடையறாத பஜனம் அப்படின்னு நீங்கள் தமிழில் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஒரு வேகமான ஒரு அருவி மலை மேலேருந்து கீழே கொட்டுது, அப்படியே திபு 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 திபுன்னு மேலேருந்து கீழே விழுவுதுங்க, ஒரு அருவி விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்படி விழுவுற அருவி வந்து ஒரு பாறை மேலே விழுவுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாறை மேலே விழுவும்போது டெம்பரரியாக ஒரு நாளைக்கு மழை பெஞ்சி அது பாறை மேலே விழுவுதுன்னா ஒன்றும் நடக்காது. ஆனால் விடாமல் பல வருடங்களாக அது விழுந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், பாறையில் ஓட்டை விழுந்துடும். ஏன்னா அந்த தண்ணி எப்பவுமே ஃபோர்ஸாக அந்த பாறை மேலே விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாறையிலேயே ஒரு துளை உருவாவதை பார்க்கலாம். அப்போ இடையறாத அந்த நீரின் வேகமானது ஒரு கடினமான பாறையை கூட துளை போட்டு விடுகிற அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஒரு நாள் விழுவுற தண்ணியினால் பாறை ஓட்டையாகாது, ஆனால் பல வருடங்களாக விழுவதினால் பாறை ஓட்டையாகி விடுவது போல உதாரணத்தை எடுத்துக்கிட்டு, நீங்கள் ஒரு நாள் பக்தி செய்வதனால, ஒரு நாள் சினிமா பார்த்துட்டு வந்து புருஸ்லி மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதுனால ஒரு மாற்றம் நடக்காது. உண்மையிலேயே நீங்கள் புருஸ்லியாக மாறணும்னா தினசரி உடற்பயிற்சி செய்யணும், தினசரி கராத்தே பயிற்சி பண்ணணும், அப்போதான் நீங்களும் புருஸ்லி மாதிரியே ஆக முடியும். நீங்கள் வந்து உண்மையான அந்த ஆத்மராமனா தன்னுடைய சுயத்தில் பிரகாசிக்கணும்னா, ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து அத்தியாத்ம பாடத்தை படிக்கிறதுனாலையோ, அல்லது ஒரு நாள் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனாலையோ, அல்லது ஒரு நாள் நம்ம பக்தி செய்வதனாலேயோ, அல்லது தினசரி ஒரு மணி நேரம் நம்ம பக்தி செய்வதனாலேயோ இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அப்போ எப்படி நடக்கும், ஆல்வேஸ் 24/7 வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இடையறாது பஜன்ஸ் நடந்தால் அதுதான் உங்களை ஆத்மாவில் நிலை பெற வைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த சூத்திரத்துக்கு பொருள் சொல்றாருங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்டுக்கணும், உங்களுக்குள்ள சுயவிசாரம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும், என்னுடைய மனம் எதை அதிகமாக நினைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். உங்களுக்குள்ள நீங்க உங்க மனசு எதை அதிகமா பற்றுதுன்னு நீங்க கவனிச்சு கேட்டு பாருங்களேன். உங்க மைண்ட் என்ன விஷயத்தை பிடிக்குது, உலக விஷயங்களை பிடிக்குதா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள்ல சிக்குதா, இல்லை என்ன மாதிரி விஷயத்துல உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கு, பற்று வச்சிருக்கீங்க, அதாவது மனசு அடிக்கடி அந்த விஷயத்திலேயே நாட்டம் இருக்குது அப்படின்னா, அப்போ மனசு அங்கதான் அடிக்கடி போகுது. அப்போ அந்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்க போக 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 என்ன ஆகும்னா, அதுதான் உங்களுக்கு பூதாகரமா மாறப்போகுது, அதுதான் உங்க வாழ்க்கையா மாறப்போகுது. அப்ப உன் மதி எதுவோ உன் கதி அதுவே, அஷ்டாவகர கீதை சொல்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப உன்னுடைய மனம் வந்து எதன் மீது அதிக நாட்டம் வைத்து சதா எதை பற்றி கொண்டிருக்கிறதோ அதை நீ அடைய போகிறாய், அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி மனசுக்கு தேவையில்லை, பற்றுகின்ற விஷயம் எதுவோ அதை நடைமுறைக்கு கொடுக்க போகுது. அப்போ அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம், நல்லது சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ கேம் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் 24 hours மேக்ஸிமம் கேம்ல உட்காந்துருக்கானுங்க, ஸ்கூல் லீவ் விட்ட பிறகு இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா அந்த கேமை வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு அதில் ஆக்ஷன் கேம் எடுத்துக்குவான், கன் எடுத்துக்குவான், ஆப்போசிட்ல வர்றவங்களை சுட்டுக்கிட்டே போற மாதிரி கேம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவான், டைம் போறதே தெரியாது, சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டான், அப்படியே அவன் விளையாடி 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 அந்த கேம்லயே மூழ்கி போறான் இல்லையா. அப்போ மனசு வந்து அங்கே போய் பற்றுது பார்த்தீங்களா, அந்த நினைவு என்ன பண்ணோம்னா அவனுக்குள்ள சுடணும் சுடணும் சுடணும்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ இது மாதிரி ஒரு கேம்ல அவன் அந்த கெட்ட விஷயத்தை உள்ள வாங்கி 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 நாளடைவில் என்ன ஆகும்னா, அவன் கேம்லேருந்து வெளியே வந்துட்டா கூட பார்க்கறதெல்லாம் சுடணும் சுடணும் ஒரு வெறியோடு சுற்றிட்டு இருப்பான். அப்போ அவன் கையில் ஒரு கன்னை கொடுத்தா முடிஞ்சுது, ரோட்டில் போற வரணும்னா சுட்டுருவான், ஏன்னா அப்படி மைண்டு வந்து மாறிக்கும். ஏன்னா மைண்ட் அப்படி தானே ஒரு விஷயத்தை பற்றுது, எதன் மீது ஈர்ப்பு அதிகமாகுதோ அந்த விஷயத்துல பற்றுது. இது வெளிநாட்டுலலாம் நடக்குது, வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பப்ளிக்காக போய் பல பேரை சுடுறான், அப்போ என்ன காரணம், அது மாதிரி விஷயங்கள்லாம் மனநோயாளியாக மாறிடுறாங்க. அதாவது விடாமல் கேம் விளையாடி கேம் விளையாடி அந்த கேம்ல வந்து சுடுற விஷயத்துல ரொம்ப ஆர்வத்தை காட்டி காட்டி, அங்கெல்லாம் வெளிநாட்டுல வந்து கன்னு வச்சுக்கிற கலாச்சாரம் இருக்கிறதுனால வீட்லயே லைசன்ஸ்டு ரைஃபிள் எல்லாம் வச்சுக்குவாங்க. அப்ப அவங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேமுடைய தாக்கம் என்ன பண்ணும், ஒரு நாள் திடீர்னு அதை எடுத்துட்டு போய் வெளியே இருக்கிறவங்க சுட்டுடுவான். அப்ப இது மாதிரி நடக்குது. அப்ப என்ன மனதனுடைய தாக்கம், நம்ம நாட்டுல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பான், ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இவனும் ஆக்டிவேட் பண்ணுவான். அப்ப இது ஒரு ஆக்ஷனா மாறும். அப்ப எல்லா ஆக்ஷனும் ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணுது இல்லையா. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஆக்ஷன்ல இருக்கிறோம், எப்படிப்பட்ட செயல் செய்யறோம் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பாருங்க. உங்க மனசு எதை பற்றுது, எதன் மீது ஈர்ப்பு இருக்கு, உலக பிரச்சனையா அரசியல் பிரச்சனையா எதுல ஆர்வம் காட்டுறீங்க, அதுல போய் மனசு மாட்டிக்கும். அப்ப அந்த நினைவை மாற்றினால் அதுவே பஜனம் அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறார். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எதையுமே கட்டாயப்படுத்தி நினைக்க வேண்டும் என்று இங்க சொல்லல. தேவையற்ற பற்றுக்களை விட்டுவிட்டால் எதை பற்ற வேண்டுமோ அதை தானாகவே மைண்ட் பற்றிக்கும். பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்று விடுக்குன்னா மற்ற விஷயங்கள் இருக்கிற ஆர்வம் உங்களை விட்டு விலகினாலே நீங்க உண்மையா என்ன நிலையில் இருக்கீங்க, அந்த நிலைக்கு மனசு வந்து தானா போகும். அப்ப இந்த பாயிண்ட்டை தான் நம்ம அத்வைத வேதாந்தத்துல எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம். அப்ப மனமானது விசாரம் பண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு புத்திசாலித்தனத்துல பகுத்து பிரித்து பார்த்து சரியானவற்றை நீங்க உள்வாங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அதை சித்தத்தில் சேகரிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்களுடைய உண்மை நானை காட்டி கொடுத்ததுன்னா அதுதான் நீங்கிறதுல உங்களுக்குள்ள மலர்ச்சி வெளிப்படும். பாருங்க, அங்கதான் உங்களுடைய ரியாலிட்டி உங்களுடைய சோர்ஸ் வெளிப்படும். இப்ப இந்த கான்செப்ட் எப்படி புரியுது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம், இந்த அஞ்சு விஷயத்தை எடுத்துக்கோங்க. நீங்க மைண்டில் என்ன மாதிரி எண்ணங்களை ஏற்றிக்கிறீங்க முதல்ல பார்க்கணும். அந்த எண்ணங்கள் சரியா தவறா அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற புத்தியில விசாரம் பண்ணி பார்க்கணும். சரியானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், தவறானவற்றை நீக்க வேண்டும். அதற்கு குருமார்களுடைய உதவி தேவை, ஆச்சாரியருடைய வழியில நீங்க வரணும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, ஏன்னா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரியும், அது ஏற்கனவே வாழ்ந்த அனுபவசாலிகள் குருமார்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த சரியான ஆச்சாரியர்கள் வந்து பாரம்பரியமா வரக்கூடிய பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய குருமார்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப அவர்கள் காட்டுகின்ற பாதை, அவர்கள் காட்டுகின்ற மரபு வழி, பாரம்பரிய வழியில நம்ம பயணம் பண்ணணும். அப்ப பாரம்பரிய வழியில ஔவையார் மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணைய வேண்டாம், நல்ல விஷயத்தெல்லாம் சொல்றாங்களா. அப்ப இது மாதிரி விஷயங்களை மனசு உள்வாங்கும். அப்ப நமக்கு ஓ இப்படி இருக்கக்கூடாது, அம்மாவை மறந்துடக்கூடாது, நல்ல விஷயங்களை படிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு நல்லா தோண தோண நல்லதெல்லாம் மனசு எடுத்துக்கும். அப்ப இது மாதிரி நல்ல விஷயங்களை உள்ள கொடுத்து கொடுத்து புத்தியினால பகுத்து பிரித்து பார்த்து உள்ள சித்தத்துல சேகரிச்சு அந்த நிலையில நீங்க உங்களை உணர்வீங்க இல்லையா, நானுங்கிற உண்மை தன்மை உள்ள இருக்கிற அந்த மலர்ச்சி வெளிப்படும். அது இறைத்தன்மையா இருக்கு, அன்பா இருக்கு, அறிவா இருக்கு, ஆத்மாவா இருக்கு, அது உள்ள இருந்து மலர ஆரம்பிக்கும். அப்பதான் உள்ளம் மலரும். அப்படிப்பட்ட உள்ள மலர்ச்சி தான் உண்மையான இறை மலர்ச்சி, இறைத்தன்மை, அதுதான் நமக்கு நடக்கணும். ஆனா எத்தனை பேருக்கு அது நடக்குது, யாருக்குமே நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம உள்ளத்தை மலர வைக்கிறது இல்ல, மனசத்தான் மலர வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்டையே நம்ம கடக்கிறது இல்ல, மைண்ட்லயே மாட்டிக்கிட்டு மனம் போன போக்கிலேயே போய்கிட்டு. அப்ப யாரே சொல்றாங்க இல்லையா, மனம் போன போக்கில் போக வேண்டாம் தான் சொல்லுவாங்க, ஒன்றை வேண்டாம்ல. அப்ப இது மாதிரி ஔவையாருடைய பாடல்கள், மகான்களுடைய வழிகாட்டுதல்கள், பாரம்பரியமான நம்முடைய மரபு வழி ஆச்சாரியர்களுடைய பாரம்பரியத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும். அப்ப இதனால் என்ன நடக்கும், மனமாற்றம் நிகழும். சரியானவற்றை மனம் ஏற்றுக்கொண்டு அந்த அகங்காரம் நான் உண்மை நான உள்ள புரிஞ்சுக்கிட்டு அது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது உண்மையான அன்பு மலரும். அப்ப இதுதான் நிஷ்டை என்று பெயர். இதுக்குதான் இந்த சூத்திரத்தை இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டி இருக்குது. இது மூணாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது சூத்திரம். இதோட நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். அப்ப மனம் எங்கே தங்குகிறதோ அதுவே நீ அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கிங்க. மைண்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நிற்குதோ அந்த நிலை தான் உங்க நிலை. நீங்க எந்த விஷயத்துல நிக்கிறீங்கன்னு உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை பண்ணிக்கிங்க. ஆனா உண்மையா மைண்ட் எங்க நிற்கணும், ஆத்மாவில் நிற்கணும், அறிவில் நிற்கணும், உணர்வில் நிற்கணும். அது நின்னா அதுதான் நீ அப்படிங்கிறத இந்த சூத்திரம் நமக்கு புரிய வைக்குது. அதனால பற்று விடு அப்படின்னா எதையோ விட்டுறதுன்னு நினைச்சிக்க கூடாது, நல்லா உள்வாங்கிக்குங்க. அடுத்த வகுப்புல நாலாவது சூத்திரத்துல பார்க்கலாம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரீஃபா சொல்ல வேண்டியிருக்கு, அதனால நமக்கு இப்படி டைம் எடுத்துக்கிது. அப்ப நேரம் கருதி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.